காஸ்ட்ரோவிற்கு பிறகு. எக்ஸிட்டோ என்னும் ஸ்பானிய பத்திரிகையில் பணிபுரிபவர் அலெஜான்ட்ரோ எஸ்கலனோ. இந்த பத்திரிகை சிகாகோ ட்ரிபியூனுக்குச் சொந்தமானது. நவம்பர் 7, 1999 அன்று எஸ்கலோனா கியூபா சென்றார். அங்கு ஹவானா பல்கலைக்கழகத்தில் காஸ்ட்ரோ உரையாற்றிக் கொண்டிருந்தார். உரை முடிந்ததும் காஸ்ட்ரோ இன்று பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. சிறிது நேரத்திற்கெல்லாம் கேமராக்களும் மைக்ரோ ரெக்கார்டர்களும் புகைப்படக் கருவிகளும் காஸ்ட்ரோவை சூழ்ந்து கொண்டன. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சளைக்காமல் அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கிறார் காஸ்ட்ரோ. எஸ்கலோனா மிகுந்த சிரமத்துடன் முண்டியடித்துக் கொண்டு காஸ்ட்ரோவை நெருங்குகிறார். ஏதோ ஒரு கேள்வியை அவர் கேட்க காஸ்ட்ரோவால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை.
"நீங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன?" என்று கேட்கிறார்.
எஸ்கலோனா தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதும் இருவரும் உரையாடத் தொடங்குகிறார்கள்.
"புரட்சி குறித்து மக்களிடையே வாக்கெடுப்பு நடத்தலாமே. அவர்களுக்கு இதில் சம்மதம் உண்டா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாம் அல்லவா?"
"நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்?"
"மெக்சிகோவிலிருந்து."
"மெக்சிகோவில் இதுபோல் எப்போதாவது வாக்கெடுப்புகள் நடத்தியிருக்கிறீர்களா?" "லத்தீன் அமெரிக்கா மீது கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு முன்பு யாராவது இங்கே வாக்கெடுப்பு நடத்தியிருக்கலாமே."
"ஏன் நடத்தவில்லை?"
"சரி, இதை சொல்லுங்கள். நாங்கள் யாருக்காக இந்த வாக்கெடுப்பை நடத்த வேண்டும்? யாரை திருப்திப்படுத்துவதற்கு? எங்கள் மக்களை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். மக்கள் புரட்சியை ஆதரிக்கிறார்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள எத்தனையோ வழிகள் உள்ளன. வேண்டுமானால் மாணவர்கள் அனைவரையும் இங்கே வரச் சொல்லவா இஸ்கெல்லனோ? அவர்களிடமே கேட்டுவிடலாம். 5 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துகிறோம். கியூபாவில்தான் ஓட்டுப்பதிவு செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகம். ஓட்டுப்பதிவு கட்டாயம் அல்ல என்ற போதிலும் எந்த ஒரு சிறு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானாலும் மக்களை கலந்தாலோசித்து அவர்களது ஒப்புதலை பெற்ற பிறகே செய்கிறோம். 100,000-ஆயிரக்கணக்கான கூட்டங்களை இதுவரை கூட்டியிருக்கிறோம். மாணவர்களோடு பேசுகிறோம், விவாதிக்கிறோம். கிராமப்புறங்களுக்கு சென்று விவசாயிகளை சந்திக்கிறோம். தொழிற்சாலைகளுக்கு சென்று தொழிலாளிகளை சந்திக்கிறோம். யார் மீதும் நாங்கள் கருத்துக்களை திணிப்பதில்லை."
"நாங்கள் சில கியூபர்களை சந்தித்தோம். இங்கு வாழ்க்கை நடத்துவது மிகவும் சிரமமான வேலை என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நிலை நீடித்தால் வாழ்வதே சிரமமாகிவிடும் என்று சொல்கிறார்கள்."
"இந்த நிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கேட்டிருக்கலாமே. கேட்டீர்களா? அவர்கள் ஏதாவது பதில் சொன்னார்களா? எங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் பற்றி ஏதாவது கேட்டீர்களா? ஆனால் நாங்கள் கேட்போம். நாங்கள் எங்கள் மக்களோடு எப்போதும் தொடர்பு வைத்திருக்கிறோம். அவர்களோடு விவாதிக்கிறோம். எங்களுக்கு உண்மை என்றுபடுவதை அவர்களிடம் கூறுவோம். நீங்கள் குறிப்பிட்டதை விட மோசமான நிலைமைகளிலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் அவற்றை நாங்கள் கடந்துவிட்டோம்."
"நீங்கள் ஒவ்வொரு நாளும் மக்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறதே."
"நான் அவர்களை கட்டாயப்படுத்துவதில்லை. அவர்களை ஊக்குவிக்கிறேன். சில சமயங்களில் அவர்கள் சில சமரசங்களை செய்ய வேண்டியிருக்கும். இதை நாங்கள் வேண்டுமென்றே திணிப்பதில்லை. உண்மை என்ன என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தேசப்பற்று உண்டு."
"நீங்கள் ஆட்சிக்கு வந்து 8 வருஷங்களாகிவிட்டதே. இளைய தலைமுறைக்கு விட்டுக் கொடுக்கலாமே."
"இந்நாட்டின் அதிகாரம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தமானதல்ல. மக்களின் கையில்தான் அதிகாரம் உள்ளது. இளைய தலைமுறை ஆட்கள் அனைத்து இடங்களிலும் பரவி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களை நீங்கள் அனைத்து பகுதிகளிலும் காணலாம். பணத்திற்காகவோ புகழுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு பெரிய லட்சியத்திற்காகவோ நான் பதவியில் ஓட்டிக்கொண்டிருக்கவில்லை. ஒரு சென்ட் அளவிற்கு கூட இதுவரை யாரும் ஊழல் செய்தது கிடையாது. மக்களிடம் கேட்கலாம். நான் வெளியேற வேண்டும் என்று அவர்கள் சொன்னால் நான் வெளியேறுகிறேன். கருத்துக்கணிப்பு வரை நீங்கள் போக வேண்டியதில்லை. இதோ இந்த இடத்திலேயே அவர்களை திரட்டுகிறேன். வெளிப்படையாக இங்கேயே பேசலாம்."
பேட்டி முடிவடைந்தவுடன் புகைப்படக்காரர்கள் காஸ்ட்ரோவை மொய்த்துக் கொள்கிறார்கள். பத்திரிகையாளர்களும் புகைப்படக்காரர்களும் போட்டி போட்டுக் கொண்டு அவரோடு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள்.
"அந்த மெக்சிகோக்காரரையும் கூப்பிடுங்கள். அவரும் என்னோடு சேர்ந்து நிற்கட்டும். என்கிறார் கேஸ்ட்ரோ. எங்கோ ஒரு மூலையில் இருந்த எஸ்கலோனாவை தேடிப்பிடித்து அழைத்து வருகிறார்கள். புகைப்படம் எடுக்கப்படுகிறது. அரங்கத்தை விட்டு வெளியேறிய கேஸ்ட்ரோ தெருவில் இறங்கி நடக்கத் தொடங்குகிறார். பத்திரிகையாளர்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். அவருக்காக காத்துக் கொண்டிருந்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்துடன் கையசைக்கிறார்கள்.
அந்த மெக்சிகோக்காரரையும் கூப்பிடுங்கள்
என்று மீண்டும் சொல்கிறார் கேஸ்ட்ரோ.
என்னிடம் ஏதோ கேட்டீர்களே, அதை இவர்களிடம் கேளுங்கள்.
எதை பற்றி?
கருத்து கணிப்புத்தான், வேறென்ன?
அதாவது நான் என்ன கேட்டேன் என்றால், புரட்சி பற்றி மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தலாம், அவர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம், குறிப்பாக கேஸ்ட்ரோ தன்னுடைய பதவியை இளைய தலைமுறைக்கு விட்டுக் கொடுக்கலாமே என்றுதான்.
வேண்டாம், வேண்டவே வேண்டாம்,
ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் அலறுகிறார்கள்.
கூட்டத்திலிருந்து ஒரு மாணவர், எங்களது ஆதரவு கேஸ்ட்ரோவிற்கு எப்போதும் உண்டு, எங்களை அவர் நம்பலாம்.
கேஸ்ட்ரோ இங்கே இருக்கிறார் என்பதற்காகத்தானே இப்படி சொல்கிறீர்கள்
என்று எஸ்கலோனா கேட்டார்.
அதற்கு அந்த மாணவர், நிச்சயம் கிடையாது, நான் சொல்வது முற்றிலும் உண்மை, அவர் இங்கு இல்லை என்றாலும் நான் இதைத்தான் சொல்லியிருப்பேன்.
மாணவர்களே, நான் சற்று முன்வரையில் இந்த மெக்சிகோக்காரரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நாம் ஒழுங்காக தேர்தல் நடத்துகிறோம், கியூபாவைப் போல் வேறெந்த நாட்டிலும் வாக்குப்பதிவு நடைபெறுவதில்லை என்று கூறினேன். எந்த ஒரு சட்டத்தை ஏற்றினாலும், எந்த ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானாலும் மக்களாகிய உங்களை கலந்தாலோசித்த பிறகே அது நிறைவேற்றப்படும் என்று சொன்னேன்.
சிறிது நேரம் மாணவர்களுடன் பேசுகிறார். எஸ்கலோனா மீண்டும் விவாதத்தை கிளப்புகிறார்.
நீங்கள் 40 வருஷங்களாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறீர்கள்.
40 வருஷங்களாக ஆட்சியில் இருப்பது நான் அல்ல, மக்கள். புரட்சி முதலில் சாதித்தது என்ன தெரியுமா? ஆயுதங்களை மக்களிடமே திரும்ப வழங்கியதுதான். அவர்கள்தான் புரட்சியை கட்டி காப்பவர்கள். அது சரி, நீங்கள் வரலாறு விடுத்திருக்கிறீர்களா?
மக்கள்தான் ஆள்கிறார்கள் என்பது உண்மையானால் நீங்கள் எதற்காக ஆட்சியில் நீடிக்க வேண்டும்? விலகிவிடலாமே.
ஃபிடல், ஃபிடல், ஃபிடல்
என்று சொல்லியபடி மாணவர்கள் கரவொலி எழுப்புகிறார்கள்.
உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னுடைய ராஜினாமாவா? இவர்கள் கேட்கட்டும், கொடுத்து விடுகிறேன்.
அவர்கள் நிச்சயம் கேட்க மாட்டார்கள். நான் ஒரு கியூபனிடம் பேசிக் கொண்டிருந்த போது.
நீங்கள் யாரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? யார் அந்த கியூபன்? நீங்கள் குறிப்பிடும் கியூபனை பார்க்கச் சொல்லி உங்களுக்கு யார் சொன்னது? அமெரிக்காவா? அவன் முகம் எப்படி இருந்தது?
மாணவர்கள் சத்தம் போட்டு சிரிக்கிறார்கள்.
அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்டுவிட்டு போய்விடுவீர்கள், என்னால் எங்கே போக முடியும் என்றான். இதன் பொருள் என்ன?
ஆஹா, எவ்வளவு மெய்யான கியூபனவன், எத்தனை சிறந்த தேசபக்தன், எத்தனை பெரிய பயந்தாங்கொள்ளி.
இல்லை இல்லை, அவன் பயந்து போயிருக்கிறான், அவனை பயமுறுத்தியிருக்கிறார்கள், அவனைப் போலவே நிறைய பேர் இங்கிருக்கிறார்கள்.
ஓ, 500,000 பேர் சொல்லட்டுமே. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் மனதிலே ஒரு சிறிய புழு நெளிந்து கொண்டிருக்கிறது, அதுதான் உங்களை இப்படி ஆட்டி படைக்கிறது. அது கிடக்கட்டும், நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள்?
இலக்கியம்.
எங்கே?
அமெரிக்காவில்.
ஆ, எப்போது?
இப்போதுதான், சமீபமாக.
நீங்கள் நெடுங்காலம் அங்கே வாழ்ந்திருக்கிறீர்கள், உங்களிடம்தான் இதை பற்றி கேட்க வேண்டும். யுகோஸ்லோவியா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
நான் கியூபாவை பற்றி பேசவே விரும்புகிறேன்.
பனாமா தாக்குதல் பற்றி உங்களது கருத்தென்ன?
இல்லை இல்லை, நாம் கியூபாவை பற்றியே பேசுவோமே.
நான் உங்களுடைய எண்ணங்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்.
மிஸ்டர் பிரசிடென்ட், நாம் கியூபாவை பற்றியே பேசுவோம்.
கட்டாயம் பேசுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளும் உரிமையும் எனக்கு உண்டல்லவா?
கியூபாவில் எல்லாவற்றையும் அளந்து அளந்துதான் கொடுக்கிறார்கள். ரேஷன் கார்டு என்று ஒன்று இருக்கிறது, ஆனால் அது 10 நாட்களுக்கு கூட போதுமானதாக இல்லை. டாக்ஸி ஓட்டி பிழைக்கிறார்கள், வேறு ஏதேதோ வேலைகளெல்லாம் செய்கிறார்கள். அவர்களுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
நீங்கள் சொல்வது சரிதான். புரட்சிக்கு பிறகு வீடுகளை பிரித்துக் கொடுத்தோம். யாரிடமும் எந்த வாடகையும் நாங்கள் வாங்கவில்லை.
சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த வீடுகளை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறார்கள்.
ஒரு ஆசிரியர் டாக்ஸி ஒட்டி சம்பாதிக்கிறார்.
எங்களிடம் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? 250,000. ஆசிரியர்களின் சம்பளத்தை இப்போது சமீபத்தில் உயர்த்தியிருக்கிறோம். உங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் முற்றிலும் வேறு மாதிரியான மனோநிலையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கென்று சில நிலையான கருத்துக்கள் இருக்கின்றன. அதன்படிதான் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் பார்க்கிறீர்கள்.
இல்லை, நான் என்னுடைய வேலையைத்தான் செய்கிறேன். கேள்வி கேட்பது என்னுடைய வேலை.
உங்களுக்கென்று எந்த தனிப்பட்ட கொள்கைகளும் கிடையாதா?
என்னுடைய வேலை கேள்வி கேட்பது மட்டும்தான்.
உங்களுக்கென்று எந்தவித எண்ணங்களும் இருக்காதா? அரசியல் ரீதியாக எந்தவித நிலைப்பாடும் இருக்காதா?
நான் கேள்விகள் மட்டுமே கேட்பேன்.
அப்போது ஒரு பெண் குறிப்பிடுகிறார், நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை எங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியும். கியூபாவில் இப்படித்தான் எல்லோரும் இருக்கிறார்கள்.
காஸ்ட்ரோ மாணவர்களிடம் திரும்பிச் சொல்கிறார், இவரை நான் என்ன செய்வது? தனிப்பட்ட முறையில் இவருக்கு எந்தவித கருத்துக்களும் கிடையாதாம். அரசியல் ரீதியாக எந்தவித கொள்கைகளும் கிடையாதாம். படித்தது இலக்கியம் என்கிறார். வரலாறு பற்றி எதுவும் தெரியாதென்கிறார்.
எஸ்கலனாவிடம் திரும்பி காஸ்ட்ரோ தொடர்கிறார்,
என்னால் உங்களை கிராமப்புறத்திற்கு கூட்டிப் போக முடியும், புரட்சி கமிட்டிக்கு கூட்டிப் போக முடியும், தொழிலாளர்களை சந்திக்க வைக்க முடியும். ஆனால் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஷெர்லாக் ஹோம்ஸ் போல் மாறிவிட்ட உங்களுக்கு நான் எப்படி எதை சொல்லி புரிய வைப்பேன்?
நாம் கியூபாவை பற்றி பேசுவோம்.
ஒரு மாணவன் இப்போது குறுக்கிட்டு,
அதப்படி, ஒரு பத்திரிகையாளரால் எதைப்பற்றியும் யோசிக்காமல் எந்தவித ஈடுபாடும் இல்லாமல் இருக்க முடியும்? பத்திரிகை தொழில் என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, அப்படித்தானே?
மற்ற மாணவர்கள் ஆமோதித்து கைதட்டுகிறார்கள். அப்போது காஸ்ட்ரோ,
நீங்கள் மாணவர்களோடு பேசுங்கள், விவாதியுங்கள், நான் கிளம்புகிறேன்.
எஸ்கலோனாவின் கையை பிடித்து குலுக்கிவிட்டு விடைபெறுகிறார் காஸ்ட்ரோ. விவாதம் முற்றுப்பெறுகிறது. காஸ்ட்ரோவின் பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது.